ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാവജപണിഗുരുണാരബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോർവിരസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഖയമുനിപ്രജാപ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാവജമുനിമപുരം സംശയേദേശികേന്ദ്രം എന്നു ഇരുതന്നളിത്ത പരൈശരണം പൊക്കോ യാനടൈവേവർ ഗുരുക്കൾ നിലയി ഉണങ്ങി പിന്നുകാൽ വിളമ്പൂർ വന്നവിള്ളൽ പ്രിയ നമ്പിയാളവന്താർ മണക്കാൽ നമ്പി നന്നെരിയ അവർ കുറൈത്ത ഉയ്യക്കൊണ്ടാർ നാഥമുനീഷടകോപൻ സേനൈനാസന്നിമുതൃമഹൻ ഇവരെ ഒന്നിട്ട് എമ്പെരുമാൻ തിരുവിളി കടയിഹിന്ദ്രേനെ േ കമലാഘമേധിനം ഭക്താശന്തതാം ഭക്താചരാതുലസ്വയം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗേശ്വരപദവിനദലംഭവേദാന്തയുഗ്മോ ശ്രീപാദോ ദേവി രാമാനുജമുനിതലകാത്തത്പദന്യസ്തുഭാരം ശ്രീമച്ഛ്രീവാസരാമാവരജമുനിമണേ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി നൃപതിം സംശയേ ജ്ഞാനവാർധിം ആശ്രമ ആചാര്യതകൾ പഴുത്തൂർ ആണ്ടവൻ, തിരുത്തുറൈപ്പൂണ്ടി ആണ്ടവൻ, പെരിയാണ്ടവൻ, ചിന്നാണ്ടവൻ, കാടന്തേത്തി ஆண்டவன் என்று ஐந்து ஆச்சாரியர்களுடைய எல்லா நல்ல குணங்களும் எல்லா பெருமைகளும் சேர்ந்தாற்போல் ஒரு பிரதிநிதியாய் ஸ்ரீமத் தேரந்தூர் ஆண்டவன் உயர்ந்த கல்யாண குணங்களோடு சகல பேரும் கொண்டாடும்படியாக சகல பேரும் நம்மாண்டவன் நம்மாண்டவன் என்று மாத்திரமே விவகரிக்கும்படியாக நம்மாழ்வார் நம் பெருமாள் என்றெல்லாம் நம் சம்பிரதாயத்திலே எப்படி அபிமானமான வார்த்தைகள் உண்டோ அதுபோல நம்மாண்டவன் என்று அபிமானமாக சவ்வ பேரும் அவரை தேரழந்தூர் ஆண்டவன் என்று சொன்னவர்கள் குறைவு, நம்மாண்டவன் என்றே சொன்னவர்கள்தான் வழக்கம் என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு எல்லாருக்கும் பிரியதா பிரியராகவும் கௌரவமாகவும் எழுந்தருளிருந்தார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியரை இக்காலத்திலே அக்காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தவனால் பிரகலாதாழ்வான் போலவர் என்று சொல்லணும் என்று சிஷ்யர்கள் சொல்லுவார். அதுபோலே கவிதைகளும் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரகலாதாழ்வான் போலே தேரழந்தூர் ஆண்டவன் என்பதாக. எதனால் என்றால் அத்தனை சாதுவான திருவுள்ளம், அத்தனை கல்யாணமான எண்ணங்கள், அத்தனை குழைந்த திருவுள்ளத்தோடு இருக்கும் பக்தி, பல பல முறை பகவத் அனுபவத்திலே பகவத் விஷய அனுபவத்திலே நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியிலே கரைந்து நின்று கண்ணீர்கள் திருக்கண்களிலிருந்து கண்ணீர் வடியும்படியாக எழுந்தருளியிருந்த மகான். இப்படியான ஒரு உயர்ந்த ஆச்சாரியரை சமீபத்தில், அதுவும் இந்த நூற்றாண்டுக்குள்ளே நமக்கு ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தார். ஆசிரமத்துக்கே ரொம்ப பெருமை. எவ்வளவோ ஞானம் இருந்தாலும் எத்தனையோ ஐஸ்வர்யாதி பிரசித்திகள்லாம் இருந்தாலும் மற்றைய ஸ்தாபனங்கள், மற்றைய ஆச்சாரியர்கள், மற்றைய சுவாமிகள், மகான்கள், சகல சாஸ்திர வித்வான்கள் எல்லாரையும் விட ஸ்ரீமத் தேரவந்தூர் ஆண்டவனிடத்துல எல்லாரும் ரொம்பவும் விசேஷமான அனுபவிச்சதான குணம் என்னன்னா, எல்லா ஞானத்துக்கும் எல்லா வைராக்கியத்துக்கும் மற்ற விதமான எல்லா பெருமைகளுக்கும் பரிபூர்ணமான பலன் என்னவென்றால், பகவத் விஷயத்துல கரைந்து போய் கண்களிலிருந்து நீர் திரண்டு வந்தால் அதுதான் மற்ற எல்லா பெருமையும் விட உண்மையான பெருமை. அதைத்தான் பெருமாள் உண்மையான மதிப்பாக நினைக்கிறார் பெருமாள். அந்த மாதிரி எழுந்திருந்தார் தேரழந்தூர் ஆண்டவன். பகவத் விஷயமே நடமாடுகிறது, பகவத் விஷய அனுபவம் நம்மாழ்வாருடைய திருவுள்ளமே ஒரு உள்ளம் ஒரு உருவம் என்று தேரழந்தூர் ஆண்டவனை சொல்லணும். ஒரே ஒரு திருஷ்டாந்தம் ஞாபகம் வரத சொல்றேன். சுவாமி சஞ்சாரமாக, நடை சஞ்சாரம் தான் அப்பெல்லாம், சுவாமி சஞ்சாரமாக காரப்பாங்காடு என்ற மன்னார்குடி பக்கத்தில் ஒரு ஸ்ரீ கிராமம் உண்டு. அந்த ஸ்ரீ கிராமத்தில் தென்னாச்சாரிய சம்பிரதாயம்னா, காரப்பாங்காடை சேர்ந்த வடகலையார் என்று அடியேன் கேள்விப்பட்டதில்லை. தென்னாச்சாரிய சம்பிரதாயம்தான் அங்கே. அங்கே அபீஷ்டவரதன் என்ற பெருமாள், அந்த பெருமாள் இடத்துல அங்கே எல்லாருக்கும் ரொம்ப உயர்ந்த பக்தி. அங்கே கோவிலை ரொம்ப நன்னா பராமரிப்பா, இப்பவும் நன்னா பராமரிக்கிறா. அங்கே ரொம்ப ஞானிகளா வித்வான்களா இருந்தவாளும் ரொம்ப பேர் உண்டு. சமீபத்தில் காரப்பாங்காடு சுவாமி என்றே, திருக்குடந்தை ஆண்டவன் காலத்தில் காரப்பாங்காடு சுவாமி என்று ஒரு வெங்கடவரதாச்சார் என்ற திருநாமம் என்று நினைக்கிறேன், அந்த சுவாமி ரொம்ப பிரசித்தர். அண்ணங்கரச்சார், காரப்பாங்காடு சுவாமி, திருக்குடந்தை ஆண்டவன் என்றெல்லாம் ஒரே சமமாக பெரிய வித்வான்களாக, அதுவும் ஜகத்துக்கு ரொம்ப பிரசித்த ஜனங்களையெல்லாம் ஆகர்ஷித்து நல்ல பெருமையாளர்களாக அந்த காலத்தில் சொல்லுவதுண்டு. அந்த மாதிரியாக அந்த சுவாமி, அந்த சுவாமி அதுவும் அந்த காரப்பாங்காடுல அதே போல வித்வான்கள்லாம் ஒன்று உண்டு. அதே சமயம் கொஞ்சம் தென்கலை தீவிரமும் உண்டு அந்த ஊரில். ஆனால் தென்கலை தீவிரம் என்றால் இந்த காலத்திலே நாம் சில பேரை பார்க்குற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அவா சித்தாந்தத்திலே ரொம்ப ஊற்றமுடையவா, அதனால் ரொம்ப சண்டை போடுறவா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தேரெழுந்தூர் ஆண்டவன் அந்த பக்கமாக எழுதினார். எழுதின போது சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்து. 5 மணி ஆனவுடனே ஊருக்கு வெளியிலே எல்லையிலே போய் கொண்டிருந்தார். அப்பொழுது பக்கத்திலே காரப்பாங்காடு இருக்கு, பெருமாள் அர்ச்சாமூர்த்தி எழுந்தருள் இருக்கார், அதனால ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரமாக இருக்கு, ஒரு நாள் தங்கி பெருமாளை சேவிச்சுட்டு போகலாமே என்று அபிப்பிராயம். அதனால சிஷ்யால உருடத்தில் சொல்லி அனுப்பி கேட்டு வர அனுப்பிச்சார். போய் காரப்பாங்காடில் கிராமத்தில் போய் யாராத்துலேயாவது கேளு, இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு காரத்தால் திருவாராதனத்தை பார்த்துன்னு கிளம்பலாமா, என்ன சௌகரியம் இருக்கா அப்படின்னு, யாராவது திருமாளிகை இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்போல்லாம் அந்த மாதிரியான நிலைமை தான். அப்போல்லாம் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது, அதனால யார் வரா எந்த பெரியவா வரான்றதெல்லாம் தெரியாது. ஊருக்குள்ளே நுழைஞ்சாலோடைய யார் வரான்னு தெரியாது. அப்படியே இருந்தாலும் ஆசிரமத்துக்கு அந்த அளவில் அப்போது பெரிய பணபலம் எல்லாம் கிடையாது, அதனாலே யாராவது இடம் கொடுத்தா தங்கிப்பா, யாராவது ஆராதிச்சா அந்த ஆராதனையை ஏற்றுக்கிற வழக்கம்தான். இல்லைன்னா ஆசிரமத்திலே தன்னுடைய சொந்த செலவில் லகுவாக இன்னைக்கு திருவாராதனம் பண்ணிக்கிறதும் வழக்கம்தான். அதனாலே சஞ்சாரியாக இருந்த ஒரு ஏகாந்த சன்னியாசி சில சிஷியர்களோட சஞ்சாரம் பண்ணுவார் என்ற நிலைமை தான் இருந்தது. பெரிய பணத்தினாலே வந்து தடபுடலாம் கிடையாது. சுவாமி தேரெழுந்தூர் ஆண்டவன் அந்த ராத்து தங்கி காடுத்தால் திருவாராதனை பண்ணிட்டு கிளம்பலாமா என்று பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார். அவர் போனவர் அங்கே ஒரு 4-5 கிரகங்களை விசாரிச்சிருக்கார். யாரும் தேரெழுந்தூர் ஆண்டவனா, அவ வடகலை யாருன்றதுனால அவ யாருக்கும் அவ்வளோ இஷ்டம் இல்லை, யாரும் அதுக்கு சம்மதிக்கலை. அந்த சுவாமியும் போய் விசாரிச்சு வந்த சுவாமியும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லு, நானும் விசாரிச்சு பார்த்தேன், யாரும் அவ்வளோ உற்சாகமாக ஒன்றும் சொல்லலை என்று சொல்லியாச்சு. அப்படியா, பரவாயில்லை என்று ஊருக்கு வெளியிலேயே ஒரு குளத்தங்கரையில் அன்றைக்கு சாயங்காலம் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு சுவாமி பெருமாள் சேவிக்கலாம், பக்கத்தில் பெருமாள் சேவிச்சுட்டு போகலாம். அர்ச்சாமூர்த்தி, அர்ச்சாமூர்த்தினாலே ஒரு இழுப்பு ஆண்டவனுக்கு. அர்ச்சாமூர்த்தினாலே அவரை பிடிச்சி இழுக்கிறா போல அவருக்கு அப்படி ஒரு பக்தி ஆசை. அதனால அபீஷ்டவரதன் நல்ல விசேஷமூர்த்தி. அதுவும் ஊரில் அந்த அபீஷ்டவரதன் ஏன் திருநாமம் வச்சான்னா, அந்த வரதனே காஞ்சியிலே இருக்கிற வரதனே இங்கே அனுகிரகம் பண்ணி ஒருத்தருடைய சொப்னத்திலே எழுந்தருளி இந்த மாதிரி பிரார்த்திச்சு வந்தார் என்றுலாம் சொல்லுவா. அதனால வரதனை சேவிச்சுட்டு போகலாம்னு ஆசையோட வந்தார். கோவிலுக்கு பெருமாள் சேவிக்க வந்தார். வந்த இடத்துல சிங்கப்பெருமாள் சுவாமி என்று ஒரு சுவாமி, அவர் ஆச்சாரிய புருஷர்னு நினைக்கிறேன். அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி திரையெழுந்தூர் ராவணனை பார்த்துட்டு அப்படியே விழுந்து சேவிச்சார். சுவாமி தேவர வெளித்தான் எப்போ வெளித்து தெரியாதே அப்படின்னார். இல்லை வந்தேன், அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னார். அடாடா இப்போ இங்கே இங்கே அப்படியா ரொம்ப சந்தோஷம் வரும்னு பெருமாள் சேவிக்க மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு கூட அழிச்சுட்டு போய் மங்களாசாசனம் எல்லாம் பண்ணி வச்சார். அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி நல்ல சதுசாஸ்திர வித்வான், ரொம்ப பண்டிதர், தேரழுந்தூர் ஆண்டவனிடத்துல நல்ல கௌரவம் உடையவர். தேரழுந்தூர் ஆண்டவனும் அவரிடத்துல ரொம்ப கௌரவம் வச்சிருந்தார். அவர் அந்த சுவாமியை பார்த்த உடனே சாதிச்சாச்சு, சுவாமியை தண்டம் சமர்ப்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, இந்த சிகப்பு காஷாயம் தடுக்கிறது என்று அந்த அளவுக்கு பிரியமா உண்மையான கௌரவத்தோடய பேசினார். அவரிடத்துல நல்ல மதிப்பு உண்டு தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு. அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தா அப்படியும் அப்படியே பிரதட்சிணமாக பெருமாள் சேவிச்சாச்சு, சன்னதி பிரகாரமாக பிரதட்சிணமாக வந்தாச்சு. பிரதட்சிணமாக வரைச்சே அப்பொழுது ராத்திரி ஆயிடுத்து, ராத்திரி 7.5 மணி இருக்கும், 8 மணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. 8 பிராகாரத்தில் வந்தவுடனே சிங்கப்பெருமாள் சுவாமி, ஆண்டவன் திருவாக்காலே நாலு நல்ல சத்விஷயம் கேட்கணும், ஏதாவது இங்கே அனுகிரகிக்கணும், பகவத் விஷயம் அத்தியுதமாக இருக்கும், அதனாலே ஏதாவது 4 வார்த்தை சாய்க்கணும் அப்படின்னு கேட்டுண்டார். அப்படியா சரி என்று பகவத் விஷயம் சொல்ல ஆரம்பித்தார். அதில் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று திருவாய்மொழி பாசனம் 2 பத்து. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. இந்த பாசனம்தான் திருக்கோட்டியூர் நம்பி சொல்லி எம்பெருமானார் சொல்லி அனுப்பி, திருக்கோட்டியூர் நம்பி சொல்லி எம்பார் பூர்வத்திலே சைவராயிருந்தவர், காளஹஸ்தி காளஹஸ்தியிலே சிவாச்சாரியராயிருந்தவர் எம்பார திருத்தின பாசுரம் பகவத் விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல அருமையான பாசுரம், அந்த பாசுரத்தை எடுத்து திருத்தான ஆண்டவன் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 8 மணிக்கு ஆரம்பிச்ச உபன்யாசம் நேரம் போனதே தெரியல. வந்தவாள்லாம் அப்படியே ஒத்த ஒத்தரா வந்தவாள்லாம் சேர்ந்துட்டே இருந்தா ஊரே சேர்ந்து போச்சு. விடியற் காத்தால 4 மணி பகவத் விஷயம் ஆரம்பிச்சு. நம்மாழ்வார் எப்படி பகவத் விஷயம்னா, மணி தெரியாது, காலம் தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, அனுபவக்கிறது மாத்தம்தான் தெரியுமோ அது மாதிரி காத்தால 4 மணி ஆயிடுத்து பிரவச்சனம் நடக்கிறது. அத்தனை பேரும் வந்தவா ஒத்தரும் வந்தவா வந்துட்டு தான் இருக்காளே, எப்படியோ யாரும் எழுந்து போனவா கிடையாது. எல்லாரும் அப்படியே கண்களில் ஜலத்தோட வருஷிச்சுண்டு அப்படியே புல்லரிச்சு போய் யாரும் தூக்கம் இல்லாமல் கேட்டுட்டு இருக்கா. 4 மணி ஆயிடுத்து. கூட நம்ம சிஷியால் போ இருந்தாலோ இல்லையோ ஆண்டவரிடத்துல, அப்படியே 4 மணி ஆயிடுத்து, அனுஷ்டானத்துக்கு வெளியாகணும் அப்படின்னா ஆண்டவனுக்கும் நேரம் போனது தெரியல. 4 மணிலாம் இருக்காதே என்று சொல்லிட்டு இன்னும் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சேவிச்சா தேரழுந்தூராண்டவன் சேவிச்சு அபச்சாரப்பட்டுட்டோம் இடம் இல்லைன்னு சொன்னவா உண்டோ இல்லையோ அங்கே. அவள்லாம் இன்னும் ரொம்ப கூசி குறுகி போய் அபச்சாரப்பட்டுட்டோம் கட்டாயம் இங்கே ஆண்டவன் எவ்வளவு நாள்னாலும் எழுந்தருள் இருக்கணும் ஆராதிக்கிறோம்னு அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி 2 நாள் எங்காத்துல கட்டாயம் ஆண்டவன் தங்கி இருந்துட்டு தான் போகணும், ஆண்டவன் ஆராதிச்சா தான் எங்களுக்கு புருஷார்த்தம் என்று சொல்லி அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி சதுசாஸ்திர வித்வான் ஆண்டவனே அவரை பா சொன்னார், நம்ம பார்த்தா சேவிக்கணும் போல இருக்கு சுவாமி, காஷாயம் தடுக்கிறதுன்னு சொன்னார். அந்த சுவாமியாத்துல 2 நாள் தங்கியிருந்து ஆராதனை பண்ணி வரதனை தினம் அபீஷ்ட வரதனை தினம் மங்களாசாசனம் பண்ணி அந்த 2 நாளும் பகவத் விஷயம் திருப்பியும் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தனை பேரும் ரொம்ப கண்ணீரோட பிரியாத விட கொடுத்து அனுப்பிச்சா. சாட்சாத்து நம்மாழ்வார நம்ம கண்ணால் சேவிச்சோம்னு சந்தோஷப்பட்டுன்னு அனுப்பிச்சான்னு சொல்லுவா. ஏதா அந்த பகவத் விஷயம்னா அது தேரழுந்தூர் ஆண்டவனிடத்துல அப்படி அனுபவிச்சிருக்கா. அண்ணங்கராச்சார் சுவாமி காஞ்சியிலே பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார்னு சுவாமி தெரியாதவா கிடையாது. ரொம்ப பாவம், ரொம்ப வடகலையாருக்கு ரொம்ப பிடிக்காத சுவாமி அவர். என்ன அவ்வளோ தூரம் தேசிகனை பற்றி நிறைய தூஷிச்சிருக்கார், வடகள சம்பிரதாயத்தில் நிறைய பேரை கண்டிச்சிருக்கார். ராமானுஜன் ஒரு பத்திரிகை நடத்தின்னு வந்தார், அந்த பத்திரிகையில வடகிழாரம் வெய்யாத பத்திரிகை வராது. அந்த பத்திரிகை அந்த பத்திரிகையில ஒரே ஒரு சமயமாவது தேர விழுந்துறாண்டவனை பத்தி ஒரு வரி ஏதாவது தூஷிச்சு கழிச்சிருக்காரன்னா கிடையவே கிடையாது. தேர விழுந்துறாண்டவனை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நம்ம வைஷ்ணவாலே கிடையாது அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு நல்ல பயமும் பிரதிபத்தியும் அந்த அளவுக்கு அனங்கராச்சாருக்கு ரொம்ப அவரே சாதிச்சிருக்கார். அனங்கராச்சார் ஒரு புஸ்தகம் சாதிச்சிருக்கார், அவருக்கு தெரிஞ்ச மகான்கள் அவர் சேவிச்ச மகான்கள்னு சொல்லி ஒரு 500 பேர் லிஸ்ட் பண்ணியிருக்கார். அவர் 90 வருஷம் வெளியில் இருந்தார் இல்லையா, அதில் தேரவிந்தரானவனை பற்றி ரொம்ப நன்னா சாதிச்சிருக்கார். அந்த மகான்னா மகான், பகவத் அனுபவம்னா வடிவம் அந்த சுவாமி, பகவத் விஷயம்னா சுவாமி திருவாக்காலே கேட்டால் தான் அந்த பகவத் விஷயம் என்னன்னு அவ்வளோ இது. அனங்கராச்சார் சாதிக்கும் அளவுக்கு சுவாமியினுடைய அந்த திருவுள்ளம் அது. சுவாமியை ஒரு சமயம் இங்கே தெங்கல வடகல சண்டை வந்தது. தென்னாச்சாரிய விஷயத்தில் சுவாமிக்கு வித்தியாசமே தெரியாது, மனப்பூர்வமாக தெரியாது. அதுதான் தேரந்தூர் ஆண்டவன் இடத்துல ரொம்ப விசேஷம், அது மனப்பூர்வமாக தெரியாது. இப்போவும் தான் அப்பவும் தான் எப்பவும் தான் உண்டு. தென்கிழையார்னா சில கோவில்களில் வடகிழையார் விட மாட்டா, வடகிழையார் சில சன்னதியில் தென்கிழையார் சேவிக்க விடுறதில்லை. இது எல்லா இடத்துலையும் அப்பப்போ நடக்கிற விஷயம்தான். அது தேரந்தூர் ஆண்டவன் திருவிழா பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் என்ன சொல்லி கொடுத்தா, நமக்கு ஆண்டாள் வார்த்தையை தவிர வேறு ஒரு சம்பிரதாயம் ஏன் எதுக்கு? ஆண்டாள் வார்த்தையை விட வேறு சம்பிரதாயம் தகுமா நமக்கு? ஆண்டாள் என்ன சொன்னா, உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னா. உந்தன்னோடு உற்றோமே யாவேன் உனக்கே நான் ஆட்செய்வேன் அப்படின்னு சொன்னாளா, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாளன்னா, நாம் எல்லாரும் பண்ணுவோம் தான் சொன்னா. நாம் எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவால் சேர்த்து தான் சொன்னான், எல்லாரும் சேர்ந்து தானே கைங்கரியம் பண்ணணும். அது என்ன எல்லாரும் தான்னு பிரிச்சுக்கிறது? ஆண்டாள் திருவுள்ள பிரகாரம் நடக்கணும்னா சேர்ந்து கைங்கரியம் பண்ணாதான் என்று அந்த பிரித்து பார்க்கறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தேரந்தூர் ஆண்டவனுடைய திருவுள்ளம்னாலே அது எல்லாரையும் தன்னோடே சேர்த்து தன்னோடே அப்படியே அரவணைச்சு ரொம்ப பாவிச்சுண்டு ரொம்ப குழஞ்சு போய் அனுபவிக்கிற வழக்கம்தான் தேரவந்திர ஆண்டவனுக்கு. முனியே சொன்னேன், பிரகலாதாழ்வான் எந்த மாதிரியாக சத்ருக்கள் என்று யாரையுமே பார்க்க தெரியாத ஒரு ஒரு மகான் இல்லையா பிரகலாதாழ்வான்னு சொன்னால், அப்படிதான் பார்க்குறோம். தசம புராணத்திலையும் சரி விஷ்ணு புராணத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் ஒரு சத்ரு என்று பார்க்க தெரியாத ஒரு ஒரு புண்ணியாத்மான்னு சொன்னால் பிரகலாதாழ்வான பார்க்கணும். இத்தனை பேர் சம்ஹாரம் பண்ண வந்தா, விஷம் கொடுத்தா, அப்பா அந்த குழந்தைக்கு பண்ணாத பாபம் இல்லை. ஆனால் யாரையும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட லவலேசமும் கூட தன்னுடைய மனசினாலே அவளை கட்டவாதா அப்படின்னு நினச்சி அவளை வெறுப்பது என்பது கொஞ்சமும் கிடையாது பிரகலாதாழ்வானுக்கு. பிரகலாதாழ்வானே சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அவருடைய ஆச்சாரியாள் சண்டாமர்க்கர்கள் என்று 2 பேர், சண்டன் மர்க்கன்னு 2 பேர், சுக்கராச்சாரியாருடைய பிள்ளைகள். ஹிரண்யகசிபு இவ்வளவு கோபிச்சுக்கிறத பார்த்துட்டு நீர் ஏன் இவ்வளவு தூரம் கோபிச்சு இவ்வளவு தூரம் வருந்தி ஆயாசப்பட்டு பதபதப்பானே, இந்த குழந்தைய சம்ஹாரம் பண்ண முடியலன்னு தானே நீங்கள் இவ்வளோ நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு அது ஏதோ ஒரு அபிசார ஹோமம் பண்ணி ஒரு கிருத்தியை, கிருத்தியனா ஒரு பிசாசு, அந்த பிசாசை உண்டாக்கி அந்த பிசாச சொன்னா பிரகலாதனை போய் கொளுத்திட்டு வான்னு சொன்னான். அந்த பிசாசு அப்படியே நெருப்பா வந்து பிரகலாதன் கிட்ட வந்தது. பிரகலாதன் கிட்ட வந்தா அந்த பிரகலாதனுடைய அந்த அவனுடைய நன்மை இருக்க, அந்த கல்யாணம் இருக்க, கல்யாணம் பிரகலாதன் மொத்தமே கல்யாண சுரூபம் இல்லையா, அதனால தீங்கு என்பது யாருக்கு வரும்னா, தீங்கு நினைப்பவருக்கு தான் தீங்கு வரும், தீங்கு செய்கிறவாளுக்கு வரும். தீங்கே இல்லாத பிரகலாதனை இந்த தீங்கானது நெருங்க முடியல, நெருங்கவே முடியல. ரொம்ப சாத்விகமான விஷயமா இருப்பதுனால நெருங்கவே முடியல. அதனால அது ரொம்ப வெக்கப்பட்டு போய் ஆத்திரப்பட்டு இவ்வளவு நல்ல விஷயத்தை கொளுத்துறதுக்கு என்ன அனுப்பிடுறீங்க என்று ரொம்ப கோவிச்சுண்டு திருப்பி அவ வாதியாரையே போய் கொளுத்தி விட்டுருத்து. அவ ரெண்டு பேரையும் பஸ்மமாக்கி கொடுத்தது, கறிக்கட்டையாக்கி கொடுத்து. அப்புறம் பிரகலாத ஆழ்வான் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுனார். ஐயோ, ஏதோ ஆச்சாரியால் நம்மளை அடிக்கிறதுக்கு பிசாசு அனுப்பிச்சா, அந்த பிசாசு அவளையே கொடுத்து விடுத்தே அப்படின்னு. என்ன பண்ணுவோம், ஆச்சாரியால் பிழைக்கணுமே, நம்ம ஆச்சாரியாலாச்சே என்று ஆசையில சபதம் பண்ணார். அவர் பெருமாளை நோக்கி சபதம் பண்றார். அந்த சபதம் ரொம்ப சுவாரஸ்யமான சபதம். என் மனசினாலே நான் யாருக்கும் எப்பொழுதும் கொஞ்சமும் தீங்கு நினைக்கலைன்னா பெருமாள் எங்க குருவை இவா ரெண்டு பேரையும் பழைப்பித்து தர வேணும் அப்படின்னு சபதம் பண்ணார். அவர் சாதாரணமாக சபதம் பண்றவா சில பேர் உண்டு. சர்வேஸ்வரன் ஸ்ரீபதி நாராயணன் தான்றது உண்மையான வேதங்கள்லாம் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று சர்வ உண்மையானால் சர்வ ஜெகத்காரணன் சர்வேஸ்வரன் என்பது சத்தியமானால் தர்மங்களிலே ஏற்பட்டதான பகவத் பக்தி தான் உயர்ந்த தர்மம் என்பது சத்தியமானால் இந்த எங்க ஆச்சாரியன் பழைக்கணும்னு யார் வேலையோ சத்தியம் பண்ணுவா அப்படின்லாம் இல்லை. பிரகலாதாழ்வான் தன்மேல பிரதிஜை பண்ணார். என் மனசினாலே நான் தீங்கு நினைப்பது நினைத்ததே இல்லை என்பது சத்தியமானால் பெருமாள் இந்த ஆச்சாரியால பழைச்சு பழைப்பிச்சு தரணும்னு அது அப்போ உடனே அவ பழைச்சிட்டு வந்துட்டா. எதுக்காக பிரகலாதாழ்வானுடைய மனசை இந்த இடத்துல தான், யாருக்கும் தீங்கே நினைக்காத எல்லா விஷயத்திலையும் நன்மையே நினைச்சு பார்க்குற கல்யாணதமமான திருவுள்ளம் அப்படின்னு சொல்லணும்னா அதுபோல நம்ம தேரழுந்தூர் ஆண்டவன் அவ்வளவு கல்யாணதமமான திருவுள்ளம். அதனால தேரழுந்தூர் ஆண்டவன்னா நாம் எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ரொம்ப வசதியான ஆச்சாரியன் அந்த தேரழுந்தூர் ஆண்டவனுடைய கல்யாணதமமான திருவுள்ளம் தான் நம்ம ஆசிரமத்துக்கு மேலும் மேலும் ரொம்ப சத்வோத்தரமான க்ஷேமங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். மகான்களுடைய தெளிவு திருவடிவார பலம், அவள் ஆராதித்த பாதுகைகள், அவள் ஆராதித்த பெருமாள், அதனாலே இந்த ஆசிரமத்தினுடைய பெருமை என்று சொன்னால் அது அது உண்மைதான். அது அந்த மாதிரியான ஒரு வசதியான ஆச்சாரியன் தேரழுந்தூர் ஆண்டவன். அது தேரழுந்தூர் ஆண்டவனிடத்தில் இருக்கிற அந்த கௌரவத்தினால தான் தேரழுந்தூர் ஆண்டவன் இவ்வளோ விசேஷமாக எழுந்தருள் இருக்கார். அவர் திருக்கரத்தாலே சந்நியாசம் நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம மடத்துக்கு கிடைக்கணும். அந்த அனுகிரகத்தினாலே நம்ம மடம் நன்னா மேலே அபிவிருத்தி ஆகணும்னு ஆசைப்பட்டு திருக்குடந்தழசிங்கர் அவர் எழுதி வச்சுட்டு போனார். எனக்கு அப்புறம் யார் சந்நியாசம் வந்தாலும் இங்கே அகோபில மடத்துக்கு ஸ்தானத்துக்கு வந்தாலும் தேரழுந்தூர் ஆண்டவனுடைய திருக்கரத்தினாலே காஷாயம் வாங்கிக்கணும் என்று எழுதி வச்சுட்டு போனார்னா அது என்ன அபாரமான பெருமை, நினச்சி பார்க்க முடியறதா பாருங்க. சுவாமி திருக்குடந்த அழிசிங்கர் 38ஆம் பட்டம் அழிசிங்கர் அது எவ்வளவு பெரிய ஸ்தாபனம், எத்தனை சிஷ்யாள், எவ்வளவு கௌரவமானவா, அது எவ்வளவு கௌரவமான வசதியான அவளுக்குன்னு பெரிய தனி வழி பெரிய ராஜபாட்டியாக இருக்கச்சே அவர் எழுதி வச்சுட்டு போனது. எனக்கு அப்புறம் காஷாயம் ஸ்தானத்துக்கு பிறவா யாராயிருந்தாலும் ஏன்னா தன்னாலே தர முடியாமல் போயிடுத்துன்னா தன்னாலே தர முடியாமல் போயிடுதுன்னா எனக்கு அப்புறம் யார் ஸ்தானத்துக்கு வந்தாலும் தேரழுந்தூர் ஆண்டவனுடைய திருக்கரத்தினாலே காஷாயம் கிரகிக்க வேணும்னு இந்த 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 வார்த்தையினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது. அப்படி ஒரு தேரழுந்தூர் ஆண்டவன் ஆசைப்பட்டவா. அந்த 36 வயசுல 20 வயசுலயே சன்னியாசத்துக்கு வரேன்னார். அவர் 20 வயசுல ஆச்சாரியனா இவர் தகும் என்று தின்னாண்டவன் நினைச்சார். தின்னாண்டவன் எத்தனை கடுமையான ஒரு குவாலிட்டியை எதிர்பார்க்கிறவர். பெரியாண்டவனை சேவிச்சு பெரியாண்டவனை அனுபவிச்சவர் அவர். பெரிய நமக்கு பிறகு இந்த ஸ்தானத்துக்கு பெரியாண்டவன் மாதிரி ஒரு நல்ல ஆச்சாரியரை காட்டிட்டு போனோம்னா அது தேரழுந்தூர் ஆண்டவனாக தான் இருக்கும். 20 திருநட்சத்திரம் சுவாமி, 20 திருநட்சத்திர ஒருத்தர் ஆச்சாரியராக அதுவும் அதுவும் இந்த காலத்துல அவருக்கு நினைச்சார்னா அந்த அளவுக்கு எவ்வளவு ஆச்சரியமான மகானா இருக்கணும். அதனால தான் திருக்குழந்த ஆண்டவனுக்கு தேரழுந்தூர் ஆண்டவன்னா அது தேரழுந்தூர் ஆண்டவன் நினைச்ச போதே முகமெல்லாம் புல்லரிச்சு போயிடும். அதே முகமெல்லாம் அப்படியே பூத்து போயிடும் சந்தோஷத்தினாலே, அப்படியே பூத்து போயிடும். திருமேனியெல்லாம் செழித்து புல்லரிச்சு போயிடும், கண்ணில் அப்படியே ஜலம் வரும். தேரழுந்தூர் ஆண்டவனை பற்றி என்ன வார்த்தை பேசினாலும் அந்த அனுபவம் அவரை சாட்சாத்தா அனுபவிச்சதை பார்க்கலாம். அது இந்த அனுபவத்தாடியே என் சேவிச்சிருக்கேன், திருக்குந்த ஆண்டவன் திருக்கண்களிலே சேவிச்சிருக்கேன். ஒரு சமயம் சுவாமியனிடத்துல கேட்டா, ஆழ்வார்கள் வியாசர் வியாசர் வால்மீகியெல்லாம் விட ஆழ்வார்கள் எதனாலே உசந்தவாளா இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா வியாசர்னா தபஸ்விகளாச்சே வாழலாம் இல்லையா. ஆழ்வார்கள் சரித்திரமெல்லாம் சுமாரான சரித்திரம்தான், ரொம்ப சுமாரான சரித்திரம் ஆழ்வார்களுடைய சரித்திரமா இருக்கும். தபஸ்விகளுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தா ஆழ்வார்களுடைய சரித்திரம் ரொம்ப சாதாரண சரித்திரம்னு தான் சொல்லணும். அப்படி சாதாரணமாக நினச்சிட முடியாது, ஆனால் இருந்தாலும் சாதாரணம் தான் அப்படின்னு ஒரு பக்ஷபாதமாக நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். தேரன்தூர் ஆண்டவனிடத்துல ரிஷிகளை விட இவாளை என்னத்துக்கு ரொம்ப வசதியாக கொண்டாடுறேள் அப்படின்னு ஒருத்தர் தைரியமாக கேட்டார் அவர். அப்போது அவர் வியாசர் வால்மீகி வாழலாம் ரொம்ப வசந்தவா தான், ஆனால் இருந்தாலும் ஆழ்வார் மாதிரி கிடையாது. ஆழ்வார்கள்லாம் பரமசாத்விகர்களாக பரிபூர்ண சாத்விகர்களாய் பகவத்குணத்திலே ஈடுபட்டு பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லேயே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப தெளிவான விஷயம் என்னென்னா, பிராமணனுக்கும் உடனே மோட்சம் உண்டு, அதே போல அந்தியனாக இருக்கிற சண்டாளனுக்கும் உடனே மோட்சம் உண்டு. இதை ஆழ்வார்கள் கோஷ்டியிலேயே பார்க்கலாம். ரிஷிகளா இருக்கிறா, சுயம் ஜாத்தாளா இருக்கா, அதாவது அயோனிஜாளா இருக்கிறவா, அவள்லாம் அவளும் ஆச்சாரியாள், அவள்லாம் நமக்கு ஆழ்வார்கள். பொய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், இவாள்லாம் அந்த மாதிரியானவா. அப்ப ஏற்பட்டவாளும் பெருமாளை ஆசிரயிச்சு மோட்சத்தை அடைஞ்சா அடையலாம்னு காட்டினாவா. அதே போல திருப்பாணாழ்வார், அவள்லாம் ரொம்ப கடைசி ஜாதியிலையும் கடைசி ஜாதி, அவளுக்கும் மோட்சம் உண்டுன்னு. அதுபோல நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் காட்டி கொடுத்தது பிராமணன்லேருந்து சண்டாளன் பரியந்தம் எல்லாரும் நம்ம மதத்தை சேர்ந்தவா தான், சேர்த்துக்கலாம் சேரலாம், கட்டாயம் மோட்சம் உண்டு, பக்தியோ சரணாகதியோ பண்ணிக்கணும், இந்த சரீரத்தின் முடிவிலே மோட்சம் உண்டு. நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ மதம் ஆழ்வார்கள் காட்டி கொடுத்த மதம், எல்லாம் ரிஷிகள் சொன்னது தான், ரிஷிகள் சொல்லாதது ஆழ்வார்கள் சொன்னான்னு இல்லை. ஆனால் நம்முடைய திரவிட தேசத்துக்கு அவாதான் ஸ்பஷ்டமாக எடுத்து சொன்னான், திரவிட தேசத்துக்கு அவாதான் ஸ்பஷ்டமாக எடுத்து சொன்னான், பிராமணன்லேருந்து சண்டாளன் பரியந்தம் இந்த தேகத்திலேயே மோட்சத்தை அடையலாம் என்று நமக்காக வந்து அவதரித்து நமக்காக சொல்லி கொடுத்தா. அவா நமக்கு சொல்லிக் கொடுத்தது பூத தயை, அத்வேஷம், சௌஹார்தம், இதுதான் ரொம்ப முக்கியம் ஜீவாத்மாவுக்கு. அவள்லாம் அந்த மாதிரி எழுதியிருந்தா. அப்போ ஏற்பட்டவா அவள் ரிஷிகளை காட்டிலும் வசந்தவா தான், ஏன்னா ரிஷிகளை காட்டிலும் பூததையோட, ரிஷிகளை காட்டிலும் அத்வேஷத்தோடு, ரிஷிகளை காட்டிலும் சௌஹார்தத்தோடு அவள் எழுந்தருளி இருந்து நமக்கு ரொம்ப வசதியான பாசுரங்கள். பெருமாள் ரிஷிகளுடைய வாக்கியத்தை விட ஆழ்வார்களுடைய வாக்கியத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் நமக்கு கண்கண்ட தெய்வம் என்று சாதிச்சார். அதை கேட்டவர் ரொம்ப அவசாரப்பட்டேன், ஆழ்வார்களுடைய பெருமை இங்கே ஆண்டவன் திருவாக்காலே கேட்டபோது மனசில் அப்படியே வருடி சொன்னா போல இருக்கு, அவசாரப்பட்டுட்டேன். எல்லாருக்கும் சரணாகதி உண்டு என்று சொல்லி அவர் உடனே அப்பவே சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு சரணாகதி பண்ணிட்டார் என்று சொல்லுவார். அதுபோல தேரந்தூர் ஆண்டவனுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எல்லாமே அழகாகத்தான் இருக்கும். அது தேரந்தூர் ஆண்டவனுடைய அனுபவங்களை பலமுறையும் ஆச்சாரியால் அனுபவிச்சு சொன்னதுண்டு. இன்னும் ஒரு ஒரு பிரகரணம் சொல்கிறேன், இந்த காரப்பாங்காடு பிரகரணம் போலேயே இன்னொரு பிரகரணம் அது, அது மானமாவல பிரகரணம். அது முன்னையே சொன்னானான்னு ஞாபகம் இல்லை. வானமாமலைக்கு ஆண்டவன் எழுந்தருளியாச்சு தேரந்தூர் ஆண்டவன். அப்பொழுது வானமாமலஜியர் அவருக்கு தேரந்தூர் ஆண்டவனிடத்துல ரொம்ப பிரீதி கௌரவம் எல்லாம் உண்டு. ஆனால் அவ பெரிய பணக்கார மடம், அதுவும் இப்பொழுதைக்கு அது சுமார் ஒரு 80 வருஷம் முன்னாடி இல்லையா, அதனால அப்போ ரொம்ப 80-90 வருஷம் முன்னாடி, அப்போ இன்னும் கொஞ்சம் வைஷ்ணவாலாம் அவாபா அவாபா இடத்துல இருந்துட்டு சம்பிரதாயத்தை ரொம்ப பலமாக பேசிண்டு காப்பாத்திண்டு அந்த மாதிரியான சந்தர்ப்பமானபடினாலே கொஞ்சம் உக்ரமாக தான் இருந்தா. அங்கே வனமாமலையிலே ஜீயருக்கு ரொம்ப இஷ்டம், ஆனால் ஜீயருடைய சிஷ்யாளுக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு போய் சேவிக்கிறது, எதுக்கு எதுக்கு அவரை கூப்பிடுறது, எதுக்கு அவரை இங்கே வானமாமலையில் ஆராதிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அதனால தடுத்துட்டா. ஆனால் வானமாமலை தெய்வநாயகன், எனமாய் நிலங்கீண்டு என் அப்பனே கண்ணா என்று வெண்ணையாளுடைய வானமாமலையே என்று ரொம்ப உருகி நம்மாழ்வார் அனுபவிச்சிருக்கார். நோற்றனோன் விலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்று மாற்றகிற்கின்னிலேன் அறவினயமானே சேற்று தாமரை சென்னிலூடுமலருந்தேன் எங்குற்றேனமல்லேன் இலங்கை சற்றவம்மானே திங்கள் சேர் மணிமாடனீடு ஸ்ரீவரமங்கல நகருரை சங்கு சக்கரத்தாயி தமியேனு கருளாயே தேனமாம்பொழில் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதழவுரை வானமாமலையே அடியேன் தொழவந்தருளே. ரொம்ப உருக்கமான பாசுரம், ரொம்ப இஷ்டமான பெருமாள். யாராயிருந்தாலும் வானமாமலை எம்பெருமான்னா நம்மாழ்வாரை நினைச்சு, நம்மாழ்வாரை கொடுத்த பெருமாள், நம்மாழ்வாரை பிறப்பித்த பெருமாள் என்று கொண்டாட வேண்டும்படியான வானமாமலை பெருமாள். நம்மாழ்வாருடைய திருத்தகப்பனார் காரி அவருக்கு சந்தானம் இல்லையே என்று ரொம்ப வருந்தி திருக்குறுங்குடி எம்பெருமானை சேவிக்க திருக்குறுங்குடி எம்பெருமான் அப்பொழுது அவருக்கு சொப்பனத்திலே இங்கே வானமாமலையிலே குளத்திலே நாம் இருக்கிறோம் அவரை எடுத்து இங்கே சன்னதியை நிர்மாணித்து ஆராதிக்க வேணும் என்று சொல்லி அதனால் அவரும் இந்த வானமாமலை பெருமாளை குளத்திலிருந்து தேடி எடுத்து அது தேடி எடுத்து அவரை பெருமாளை பிரதிஷ்ட பண்ணி வானமாமலையை ஒரு கோவிலாக்கி அதனாலே நம்மாழ்வாருடைய அவதாரம்னு சொல்லுவா நம்மாழ்வாருடைய சரித்திரத்தில். அதனாலே வானமாமலை எம்பெருமானுடைய ஒரு விசேஷ அனுகிரகம் தான் நம்மாழ்வார். அப்படியான அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆசையாக வேள்யாச்சி திரவிந்தூர் ஆண்டவன் வானமாமலை ஜீயர் அவள்லாம் வர வைக்கலன்னா என்ன பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அதனால பெருமாளை சேவிக்க வேள்யாச்சி, இவர் பெருமாளை சேவிக்க வேள்யாச்சின்னு தெரிஞ்சு வானமாமலை ஜீயர் அது சாயங்காலம் வழக்கமாக அவர் ஏழ்ற சமயம் பெருமாளை சேவிக்கிறார். அதனால பெருமாளை சேவிக்க ஏழ்றா போல அவரும் ஓடி வந்துவிட்டார். கரெக்டாக இவர் வந்திருக்காருன்னு அதே சமயத்துக்கே வந்துவிட்டார் அவர். அந்த அடியேன் அடியேன் அப்படின்னா ரெண்டு பேரும் குசலோபாசனம் பண்ணிண்டா, ரொம்ப சந்தோஷம். பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அப்படியே பிராகாரமாக எழுந்தருளியாச்சு. அந்த பிராகாரத்தில் எழுந்தருள் இருக்கச்சே இங்கே பகவத் விஷயம் சாதிக்கணும், ஏதாவது இந்த திருவாக்காலை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு நேரம் வானமாமலை ஜீயர். ஆஹா சரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாழி சொல்லணும்னு கேட்டார். சிஷியெல்லாம் சொன்னால் ஒரு 1:30 சாதிக்கணும் அப்படின்னா என்ன ரொம்ப கேட்கணும்னு இஷ்டம் இல்லை வாளுக்கு. ஏதோ இந்த வானமாமலை ஜீயர் கௌரவப்படுத்துறார், அதனால கௌரவப்படுத்தினா விட்டு நாம் அகௌரவப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சிஷ்யெல்லாம் உட்காந்துண்டா. 1:30 ஆச்சு, 1:30 போனது, 1/2 நிமிஷம் போன மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே போருமானு கேட்டாச்சு ஆண்டவன். ஜீயர் இன்னும் கொஞ்சம் சாய்க்கணும்னு சிஷ்யால் சொல்றா அப்படின்னார். இன்னும் ஒரு 1:30 சாய்ச்சாச்சு, போதுமானு கேட்டார். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் சாதிக்கணும்னா அதுக்கு மேலே 1 மணி சாதிச்சாச்சு, அதுக்கு மேலே சாதிச்சாச்சு. சாயங்காலம் 6:30 ஆரம்பித்த உபன்யாசம், இந்த பகவத் விஷய உபன்யாசம் 9:30 ஆச்சு. வந்தவா வந்தவா தான் யாரும் எழுந்தும் போல, எல்லாரும் இன்னும் சாய்க்கணும் இன்னும் சாய்க்கணும்னு இப்படியே 1:30 1 மணி ஆச்சு. 9:10 கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவன் போகிறோம் என்று சொல்லி அதுக்கு மேற்கொண்டு அவளிடத்துல விட கொண்டு புறப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த ஆண்டவன் வார்த்தைன்னு சொன்னா அந்த தென்னாச்சாரியாள் உள்பட யாராயிருந்தாலும் அவ நிச்சயமா அப்படியே உருகித்தான் போவா. ஆண்டவனுடைய அந்த திருமேனியும் திருவாக்கும் யாரையும் ஆகர்ஷிக்கும், யாரையும் நல்லவாளாக்கணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா நன்னா இருக்கும். யாரையும் முன்னாடியே சொன்னானோ ஞாபகம் இல்லை. பேரெழுந்தூர் ஆண்டவன் கும்பகோணத்தில் எழுந்தருள் இருந்தாச்சு. அங்க போனா அப்போ ஆசிரமம் கிடையாது, சொந்த ஆசிரமம் கிடையாது, தேரந்தூர் ஆசிரமம் நமக்கு ஆசிரமம் அப்போ கிடையாது. அங்க தேரந்தூர் அந்த கும்பகோணத்துல அந்த லயன்கரைன்னு சொல்லுவா, லயன்கரையோரமா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி சாமியார் மடம் அப்படின்னு ஒண்ணு உண்டாம். அந்த மடத்துக்கு எதிரே ஒரு தோப்பு இருக்கும், அந்த தோப்புக்கு ராஜம் தோப்புன்னு பேருன்னு சொல்லுவா. அவ அங்க ஆண்டவனுக்குன்னு ஒரு பர்ணசாலை கட்டி கொடுத்தா, ஆண்டவன் நான் வரச்சே அங்க தங்கிக்கலாம் அப்படின்னு பர்ணசாலை கட்டி கொடுத்தா. அந்த அங்கதான் எள்ளியருக்காகவும் அங்கிருந்து அமுதனை அடிக்கடி ஆனால் அமுதனை சேவிச்சாகும். அது மாதிரி அமுதனை சேவிக்கிறதுக்கு எழைச்சே ஒரு பச்சையப்பன் தெரு அப்படின்னு ஒரு தெரு வழியா எள்ளியாகும்னு சொல்றா. அங்க ஒரு வக்கீல் ஒருத்தர், அவர் ஆண்டவன் சிஷ்யர், அவர் ரொம்ப ஆண்டவனத்தில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அவருக்கு ஒரு பிள்ளை, அந்த பையன் ஒன்றும் ஸ்ரத்த கிடையாது, படிக்க வச்சுட்டா படிப்பு தானே பாழ்படுத்துறது, அதனால லௌகிகமாக படிக்க வச்சுட்டா, லௌகிகமாக படிக்க வச்சதுல அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வெளிநாட்டு மோகம் அதிகமாக போயிடுத்து. இந்த சம்பிரதாயம் இந்த சாமியார்கள்லாம் ஒத்தரையும் பிடிக்கல, திருமண கூட எடுக்க மாட்டான். அது மாதிரி ரொம்ப அந்த காலத்தில், இந்த காலத்தில் எப்படி நிறைய பேர் இருக்காலோ அதே மாதிரி அந்த காலத்துலேயே அந்த பிள்ளை மாறி போயிட்டான். அவருக்கு ரொம்ப கஷ்டம், ஏதோ படிக்க வச்சோம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஒரே வெளிநாட்டு மோகமாக இருக்கானே பையன், இப்படி சம்பிரதாயத்தெல்லாம் விட்டு ஆச்சாரியாள்னு தெரியாமல் இருக்கானே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆச்சாரியனு ஒரு பாவிச்சுக்க தெரியாத ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுத்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டம் அவருக்கு. இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல அவரால். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நாஸ்திகனாக வேற போயிட்டான் அந்த பையன். ஆச்சாரியாரிடத்துல கௌரவம் இருக்கு இல்லை குறைவா இருந்தாலும் பகவத் விஷயத்திலேயாவது ஒரு பயம் பக்தி ஏதாவது, எதுவும் இல்லை. அவர் ஆண்டவனிடத்துல ரொம்ப ஒரு நாள் குறை போட்டுட்டார், பையனை ஏதோ படிக்க வச்சேன், ரொம்ப ஃபாரின் மோகமா இருக்கான், ஒன்றும் ஆச்சாரியால் தெரியல, பெருமாள் சேவிக்க மாட்டேன்றான், என்னமோ இந்த ஆத்மா இப்படி வீணா போயிடுமே, நாளை கெட்டு போயிடுச்சேன்னு அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு நாள் ஆண்டவன் கிட்ட அழுதாராம் பாவம், இந்த மாதிரி படிக்க வச்சேன் ரொம்ப கெட்டு போயிட்டான் பையன், ஒன்றும் விசுவாசம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழுதாராம். ஆண்டவனை பத்தி பேசினாலே பிடிக்கல அவனுக்கு. இங்க ஆண்டவன் கடாட்சம் இருந்தா குழந்தை பின்னா பழிச்சு போவான்னு பார்த்தனா கடாட்சமா வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அழுதாராம். இப்படியும் ஒரு பிள்ளை பிறக்கணுமா எனக்குன்னு சொல்லி அழுதாராம். தேர்ந்தூர் ஆண்டவன் சாதிச்சாச்சான், ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் பாதுகாச்சாரியால் இருக்கா, கவலைப்படாத. அப்புறம் பச்சையப்பன் திருவழியா அந்த கோவிலுக்கு இழைச்சே ஒரு நாள் அந்த வக்கீலாத்து வாசல்லையே நின்று விட்டார் ஆண்டவன். கூட சிஷ்யாள்லாம் வரா, பரிவாரமா வந்துட்டு இருக்கா. அந்த வக்கீலுடைய ஆத்து வாசல்ல நின்றுண்டு பையனை கூப்பிடும் அப்படின்றார் அவர். இவர் கூட வந்துட்டு இருக்கார் இந்த வக்கீல். பையனை கூப்பிடும்னா பதறி போயிட்டார் அவர், பையன் என்ன கூப்பிட்டா வருவானா, அந்த வர பையன் கிடையாது, உள்ள ஓடினாராம். ஆண்டவன் எழுதிருக்கார், ஆண்டவன் எழுதிருக்கார், வாடா உன்னை பார்க்கணும்னு சொல்றார் அப்படின்னா, அதெல்லாம் வரமாட்டேங்கிறான் அந்த பையன். அப்புறம் வலுக்கட்டாயமா பிடிச்சு ஆத்து வாசல்ல பெரியவா வந்திருக்குச்சே, மாட்டேன்னு சொல்லாது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் வந்து நீ நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம், வந்து பாரு போறோம் அப்படின்னாரு. சரி போ, எத்தனையோ ஆத்து வாசல்ல எத்தனையோ வரா, மளிகைக்காரா வரா, கரிகாக்காரா வரா, இடையன் வரான், பால் கொடுக்குறான், எல்லாரையும் பார்க்கறதுல என்ன வந்தது, அதனால ரொம்ப அலட்சியமா வந்தான் வாசலுக்கு. ஆண்டவன் அவன் அப்படியே ஏற இறங்க பார்த்தார், பார்த்தா அப்படியே பேண்ட்டும் சூட்டுமா நிற்கிறான், பூட்ஸோடு நிற்கிறான் பையன். அப்படி பார்த்தார் அவர், சிரிச்சார், சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை பார்க்கணும்னு உங்க ஆத்துக்கு வந்திருக்கணும் இல்லையோ, ஃபாரின் ஸ்டைல் என்ன, நம்மளை ஒருத்தர் விஷ் பண்ணான்னா திருப்பி விஷ் பண்ணணும், நீ நாளைக்கு என்ன மண் ஆசிரமத்தில் வந்து விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். அவ்வளோதான், அந்த பையனுடைய மூளையில் ஷாக் கொடுத்த மாதிரி எடுத்து, விஷ் பண்ணா விஷ் பண்ணணும்னு ஃபாரின் ஸ்டைலில் சொல்கிறார், என்ன பண்ணலான்னு தெரியல. அப்புறம் பார்க்கலாமா வேண்டாமா, பார்க்கலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, அதே மனசில் ஓட ஆரம்பிச்சுடுத்து. பார்க்குறதா, எதுக்கு போய் பார்க்கணும் என்று அதுவும் எந்த பேக்கடையில் போய் இதே யோஜனையில் உட்காந்துட்டான். தீர்மானம் பண்ண முடியல. அப்போ நினச்சுன்னா இப்போ போகலாமா வேண்டாமான்றதுக்கு நம்ம இயற்கையே சாட்சி கூட்டுக்கலாம். போகலாம் அப்படின்னு நான் நினச்ச உடனே தென்னை மரத்துலேன்னு ஒரு தேங்காய் விழுந்ததுன்னா போகலாம். போகலாம் அப்படின்னு நினச்சி தென்னை மரத்தில் உடனே தேங்காய் விழுந்தானா போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு அவிஸ்வாசம், தென்னை மரம் தேங்காய் போட்டா இருக்கிற விசுவாசம் கூட ஆண்டவன் வார்த்தைக்கு இல்லை. போத்துன்னு ரெண்டு தேங்காய் விழுந்துதான். ஷோ, ஒன்றுக்கு ரெண்டா விழுந்துருத்து. சரி, முடிவெடுத்த பிரகாரம் போக வேண்டியது தான் என்று தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் ஆண்டவன் தண்ட சமர்ப்பத்துக்கு போயிட்டான். ஒன்று ஆண்டவனுக்கு இந்த பையனை அடையாளமே தெரியல. யார் நீ அப்படின்னு கேட்டேன். ஆண்டவன் நேற்று நியமிச்சாச்சு, அதான் வந்தேன் அப்படின்னா. பார்த்தா திருமண் 12 திருமண். என்ன 12 திருமண் அப்படின்னா, வயத்தில் 4 திருமண் போட்டுருக்கான், கழுத்தில் 4 திருமண் போட்டுருக்கான். என்னடா இது 12 திருமணி, யாரா உன்னை இப்படி வர சொன்னது? ஐயோ நீயாடா, சரி நான் உன்னை இப்படியாடா வர சொன்னேன், இப்படியாடா வர சொன்னேன். அதுக்குள்ளேயும் அவன் அன்னைக்கே சிகையை வேற வச்சுட்டு பஞ்சகஜ வேட்டி வேற கொடுத்துட்டு வந்துட்டான். அவன் அடையாளம் தெரியல. என்ன நேற்று ஜம்முன ராஜா மாதிரி இருந்தேடா, நான் உன்னை இப்படியாடா வர சொன்னேன், உன்னை வரதானடா சொன்னேன். அதாவது ஆண்டவன் வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு அவன் அவ்வளவு தூரம் உடனே மாறி போனது ஆண்டவனுக்கே திருவள்ளம் ரொம்ப கரைஞ்சி போயிடுச்சு. நான் இப்படியா உன்னை வர சொன்னேன், இது ராஜா மாதிரி ஜம்முன்னு இருந்தியடா அப்படின்னு அவனிடத்துல சொல்லிட்டு, ஆமாம் 12 திருமணம் இட்டுன்னு இருக்கியே, ஏன் இப்படி தப்பு தப்பாக இட்டுன்னு வந்திருக்க, என்ன தப்பு 12 திருமணம் சரியா இருக்க அப்படின்னா, இல்லை இது தப்பு, உனக்கு இன்னும் சமாஷ்ணமே ஆலை, 12 திருமணம் இட்டுன்னு வந்திருக்க, நீ வா சமாஷ்ணம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வா உனக்கு சமாஷ்ணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சமாஷ்ணம் பண்ணி வச்சா வந்து பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அப்பா எப்படி விசுவாசமா இருந்தாரோ அதே மாதிரி விசுவாசமா தேரந்தூர் ஆண்டவன் தெய்வமா இருந்தான். அந்த மாதிரி அது ஒரு வார்த்தை, ஒரு கட்டாட்சம். அதனால தேரந்தூர் ஆண்டவனுடைய அந்த கட்டாட்சம் கிடைச்சா போருமே, அப்படி தேரந்தூர் ஆண்டவனுடையதான ஒரே ஒரு ஸ்ரீசுக்தி போருமே நமக்கு என்று அவ்வளவு ஆசைப்படுறவா உண்டு. அதே சமயம் கர்வப்பற்றவாளா இருந்தானா ஆண்டவனுக்கு அவளோட கர்வத்தை பரிஷ்காரம் பண்ணி ஆகும். அதுலேயும் ரொம்ப அப்படியே குழஞ்சி குழஞ்சி நல்லவராகவே சாதுவாகவே இருந்து அதனாலேயே எல்லாரிடத்துலையும் ரொம்ப ரொம்ப இளைச்சவர் சளைச்சவர் அப்படின்னு எல்லாம் நினச்சிட முடியாது தேரந்தூர் ஆண்டவனை. அது ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கச்சே ஒரு பெரிய பிரபு வைஷ்ணவர், பெரிய அதிகாரியான், அவர் நிறைய பழவர்க்கங்கள் அப்புறம் இந்த முந்திரி பழம் அதெல்லாம் கொடுக்க சமர்ப்பிக்கிறாள், அதெல்லாம் நிறைய பெரிய தட்டு தட்டாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக வந்தார். வந்தவர் அப்படியே கையை விழுந்தார், சேவிச்சார், அப்படி 2 வாட்டி சேவிச்சார், கையை கட்டி கையை கட்டிட்டு அப்படி கம்பீரமாக நின்றார். அவருடைய சிப்பந்தி, அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கார் இல்லையா, அதனால் பெரிய கவர்மெண்ட் அதிகாரி, அதனால் அவருக்கு சிப்பந்தி உண்டு. அந்த சிப்பந்தியானவன் அவன் யூனிஃபார்ம் போட்டுண்டு எல்லாம் அழகாக கொண்டு வந்து எல்லா பழங்கள் எல்லாம் அப்படி நல்ல பெரிய நிறைய பழங்கள் நிறைய இந்த மாதிரி இந்த வர்க்கங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் சமர்ப்பிச்சார். அதெல்லாம் பார்த்தார் ஆண்டவன். இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே பேசலை, அவரை கௌரவமாகவும் நினைக்கல, பிரீத்தியாகவும் பார்க்கல. நேராக பார்த்தார் இவர், இன்னும் உன்னுடைய அதிகாரம் பணத்தெல்லாம் என்கிட்ட காட்டுறையா அப்படின்னு கேட்டார். ஸ்ட்ரைட்டாக தான் அந்த வார்த்தை தான் கேட்டார். அவர் அப்படியே கலங்கி போயிட்டார். அந்த மனுஷன், உன்னுடைய அதிகாரம் பணத்தெல்லாம் காட்டுறியா, உனக்கு மேல் இருக்கிற அதிகாரிக்கு நீ போய் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி தான் ஆளை விட்டு கொண்டு வந்து வைப்பியா, உன் பணமெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, உன் அதிகாரம் என்னத்துக்கு, போயிட்டு வா அப்படின்னு விட்டார். அதான் அவருக்கு ஒரே தம்பிச்ச போயிட்டார். அழுக கண்ணில் ஜலம் முட்டின்னு வந்துடுத்து. ஆண்டவன் பேசவே இல்லை அவரோடு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே ரொம்ப அவமானப்பட்டு அழுதுண்டே போயிட்டார். அவர் போனா திருப்பி 2 மாசம் கழிச்சு வந்தார். ரொம்ப பவ்யமா வந்தார், ரொம்ப அழுதுண்டே வந்தார். அப்படியே விழுந்து சேவிச்சார், சேவிச்சுட்டே இருந்தார். எழுந்துரு அப்படின்னார் ஆண்டவன். இன்னைக்கு நீ வந்து இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ என்ன நினைச்சுட்டு போன, எவ்வளவு பெரியவன் நான், எவ்வளவு பணக்காரன், எவ்வளவு அந்தஸ்துக்காரன், என்ன ஒரு சன்னியாசி, ஒரு தம்படி காசு பெறாத சன்னியாசி என்ன அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு நினைச்சுட்டு அழுத நீ. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு நாம அகங்காரமா வந்தது தப்பு. ஆச்சாரியால்னு கௌரவம் கொடுக்காது தப்பு என்று தெரிஞ்சுண்டு இன்னைக்கு என்னிடத்துல அன்னைக்கு இன்னைக்கு உண்மையா அழுதுட்டு வந்திருக்க. அபச்சாரப்பட்டுட்டோம்னு நினைச்சுன்னு அழுற. அன்னைக்கு நீ அழுதுறது வேற, இன்னைக்கு நீ அழுறது வேற. இதான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அன்னைக்கு அழுது அழுகையோட நீ என்னிடத்துல இருக்கிற, உன்னிடத்துல இருக்கிற அகங்காரத்தினால இந்த சன்னியாசி கிட்ட வந்தனேன்னு நினைச்சுட்டு நீ போயிருந்தியானா உனக்கு ரொம்ப நஷ்டமாப்பா. அது அந்த அந்த நஷ்டம் சொல்லி மாளாது. இன்னைக்கு நீ வந்தையே ரொம்ப சந்தோஷம், எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆத்மா அனர்த்தப்பட்டு போச்சே அப்படின்னு நான் இனிமே வருந்த வேண்டாம். ஆச்சாரியாளிடத்திலே அபச்சாரப்பட்டு ஆச்சாரியாளிடத்திலே கோப வார்த்தையை வாங்கிட்டு ஒரு ஆத்மா போனா அந்த ஆத்மா என்ன கதிக்கு போகும் என்று ஆண்டவனுக்கு தெரியாதா? அதனால ஆண்டவனுக்கும் அதுல ஒரு வருத்தம்தான். அவன் திருந்தணும்னு நினைச்சுதான் அன்னைக்கு திட்டி அனுப்பிச்சார். அவன் திரும்பி வந்தானே, அவன் திருந்திட்டானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். நீ இன்னைக்கு திரும்பி வந்தேப்பா, நீ திரும்பி வந்தேப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்னைக்கு போயிருந்தது நீ அப்படியே போயிருந்தா உனக்கு எவ்வளவு அனர்த்தமாயிருக்கும் என்று ரொம்ப உருகி சாட்சியாச்சு ஆண்டவன். அவரிடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப பிரீத்தியா உபதேசம் பண்ணியாச்சு. ஆத்மாவுக்குன்னு ஒரு தனி பெருமை பகவானிடத்துல ஆசையா இருக்கிறது தான், பகவானை நினைச்சு உருகிறது தான். வேற எந்த பெருமையும் ஆத்மாவுக்கு உண்மையா கிடையாது, எல்லாம் நிலைச்சு நிற்காது. ஒரு சமயம் கர்மாவனாலே வரும், அதே கர்மா ஒரு சமயம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். சாஸ்வதமானது பகவானிடத்துல ஆசைதான், அதுதான் சாஸ்வதமான பெருமை. அதுக்காகத்தான் சம்பிரதாயம், அதுக்காகத்தான் ஆச்சாரியால், அதுக்காகத்தான் உபதேசம். ரொம்ப சந்தோஷம் நீ திரும்பி வந்தியே. இன்னைக்கு வந்து அழுதுண்டு நிக்கிறியே நீ, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா என்று அனுகிரகிச்சாச்சு. அதே போல இன்னொருத்தர், இந்த சுவாமி அவர் ஆண்டவரிடத்துல ரொம்ப விசுவாசி தான். அவர் அதே போல நிறைய பழங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சார், அதான் வர்க்கங்கள்லாம் சமர்ப்பிச்சார். சமர்ப்பிச்சு ஆண்டவன் கேட்டாச்சு, இதெல்லாம் ஆச்சாரிய சம்பாவனையா, இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு திருப்தி தந்துருமா அப்படின்னு கேட்டாச்சு. அவர் நடுங்கி போயிட்டார். அவர் அடியேன் அடியேன் அப்படின்னார். எனக்கு நிஜமான சம்பாவனை இதெல்லாம் இல்லைப்பா, நான் கேள்விப்பட்டேன் நீ உங்காத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவரோட சண்டை போட்டியாமே, அதனால அவர் மேலே கேஸ் போட்டிருக்கியாமே நீ அப்படின்னார். அவருக்கு ரொம்ப நடுங்கி போயிட்டார் அந்த சுவாமி. ஆமாம் அடியேன் அடியேன், அவர் ரொம்ப தகராறு பண்ணுறார், ஒத்தே வரமாட்டேன்றார், மேலே மேலே ரொம்ப ரொம்ப எதிர்ப்பாக நடந்துக்கிறார், வேறு வழி இல்லை, எங்கள் வியாஜியம் நடக்கிறது, கோர்ட்டில் நடக்கிறது, என்ன கோர்ட்டு சொல்கிறாலோ அதுபடி அப்படின்னார் அவர். ஏண்டா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட சண்டை போட்டா அதுதான் எனக்கு சம்பாவனையாடா, இந்த சம்பாவனையை யாரா கேட்டா, இந்த பழத்தையும் முந்திரி பருப்பையும் ஸ்ரீ வைஷ்ணவனோட சண்டை போட்டு வந்திருக்க, அந்த கேஸை வாபஸ் வாங்கி அவரோட ராஜி ஆயிடுதுன்னு சொல்லணும், எனக்கு அதுதான் சம்பாவனை. ஏன்னா சிஷியாள்னா வைஷ்ணவாளோட சௌஜன்யமா இருக்கா அப்படின்றது தானடா எனக்கு திருப்தி. நம்ம சிஷ்யால் தப்பு அபச்சாரப்படலை, தப்பு பண்ணலை, பகவத் பாகவத் அபச்சாரம் இல்லாமல் இருக்கா அப்படின்றது தான் எனக்கு சம்பாவனை. சிஷ்யனிடத்துல நான் எதிர்பார்க்கிற சம்பாவனை அதுதான், பகவத் பாகவத அபச்சாரம் இல்லாமல் இருக்கா, அதுதான் எனக்கு வேண்டிய சம்பாவனை அப்படின்னு சாதிச்சாச்சு. அவருக்கா ஒன்றும் புரியல, இந்த பக்கத்தாத்து மனுஷனா ஒரே முரடு, அவரிடத்துல என்னத்தை போய் நான் சமாதானப்படுத்திக்கிறது. இருந்தாலும் ஆண்டவன் திருவுள்ளம், ஆண்டவன் சொன்ன வார்த்தை நமக்கு க்ஷேமம். போய் இவரே அவரிடத்துல போய் பகத்தாத்து மனுஷன்கிட்ட போய், சுவாமி எங்கள் ஆச்சாரியால் சொல்லிட்டா உம்மோட சண்டை போடக்கூடாதுன்னு, அதனாலே நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டு விடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ராஜியா போயிடலாம் அப்படின்னா அவருக்கு அப்பதான் இன்னும் ஏறிக்கிறார். அவர் எப்படியா இருந்தாலும் தோத்து போற கேஸ் என்ன தானே ராஜிக்கு வருவான்னு சாதாரணமா, அதனால அவர் அப்பதான் இன்னும் ஏறிக்கிறார். அவர் இல்ல இல்ல அபசாரமா நினைக்க கூடாது. நாம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் பெருமாள் திருவுள்ளம், நாம் எல்லாம் ஐக்கியமா இருக்கணும்னு எங்க ஆச்சாரியன் சொல்லி அனுப்பிச்சார். அதனால நாம் எல்லாம் ராஜியா போயிடலாம், நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்ப மன்னாடி அவர்கிட்ட. அப்புறம் அவ ரெண்டு பேரும் சமரசமா போனா விட்டு அவர் திருப்பியும் அப்புறம் ஒரு நாள் ஒரு சமயத்தில் ஆண்டவனை சேவிக்க போனார். சேவிக்க போனா ஆண்டவன் முதல் வார்த்தை கேட்டாச்சு, என்னப்பா ராஜி ஆயிட்டியா அப்படின்னு. அப்படியேன் அவரிடத்துல நான் ராஜி பண்ணிவிட்டேன், வாபஸ் வாங்கிட்டுட்டேன், கேஸ் நடக்கலை இப்போ என்று சொன்னா விட்டு, இதுதான் எனக்கு சம்பாவனை, இந்த சம்பாவனையை தான் கேட்குறேன் நான் என்று. அந்த சிஷ்யாள் க்ஷேமம்னா என்னென்னா, சிஷ்யாளுடைய க்ஷேமம் பகவத் பாகவத அவதாரம் இல்லாமல் பெருமாளிடத்திலே பக்தி கைங்கரியம் பண்ணாதான் அப்படின்றது அதை நடைமுறையாக வச்சுருந்தார் பாவம். இதே போல் இன்னொரு சந்தர்ப்பம் கூட உண்டு, இது வேற சந்தர்ப்பம். இது அந்த சந்தர்ப்பம் என்னென்னா, நாச்சியார் கோவில்கள் இருந்தாச்சு. ஆச்சாரியன் நாச்சியார் கோவிலுக்கு வெள்ளியாச்சு. நாச்சியார் கோவிலில் அங்கே ஒரு நாஸ்திகர் ஒருத்தர், அவர் எப்பவும் வெய்வாரம், பெருமாளை வெய்வார், அதுவும் முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவாவில் கண்ணாபனான்னு வெய்வாரம். சில பேருக்கெல்லாம் தோஷம்தான் கண்ணில் தெரியும், அவளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவளுடைய கண்களில் தோஷம்தான் தெரியும். அது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு ஒருத்தரை பார்த்து இந்த சுட்டு விரலை பார்த்து நீ பண்ணுற தப்பு பண்ணுற அப்படின்னு சொன்னேன்னா அதில் மூணு ஃபிங்கர் நம்மளை பார்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஃபிங்கர் அடுத்தவனை காட்டினா மூணு ஃபிங்கர் நம்மளை பார்த்து நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லுவா. இது நான் நமக்கே மறந்து போகிறது. யாரையாவது அனாவசியமாக தப்பு சொல்கிறதுன்றது, அதுவும் ஆச்சாரியால் உள்பட ஆச்சாரியால் உட்பட தப்பு சொல்லி பாவத்தை கட்டிக்கிறோமேன்ற பயம் கிடையாது. ஆத்ம துரோகம் அமரியாதம் ஓடம் உஜித சத்பதம் நிதராமனுக்கும் பேர நரகாட்சிஷ்ம இந்தரம்னார் சுவாமி தேசிய. அனாவசியமாக ஒருத்தரை பற்றி யாரை பற்றி வம்பு பேசினாலும் தப்பு வார்த்தை சொன்னாலும் நரகத்திலே கொண்டு போய் நரகத்திலே எரியிற நெருப்புக்கு தீனி வேணுமோ இல்லையோ, நரகத்திலே எரியிற நெருப்புக்கு தீனி வேணுமே அப்படின்ற ஒரு பரபரப்பில் தன்னை கொண்டு போய் அந்த நரகத்து அக்னியிலே போட்டு நரகத்து அக்னியை வாழ வைக்கிறதுக்காக ஒருத்தன் இங்கே அடுத்த வாழை அனாவசியமாக பழிக்கிறாண்டா, தப்பு சொல்கிறாண்டா அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். ஸ்வனிஷ்டா அபிஜானாதிகாரத்தில் ஸ்ரீமந்த ரகசித்திரே சாரத்தில் சாதிக்கிச்சு, ஆத்ம துரோகம் அமரியாதம் மூடம் உஜித சத்வதம் சுதராம் அனுகம்பேத நரகாச்சிஷ்மத் இந்தனம். நரக்கத்தில் அக்னிக்கு தீனி வேணும்னு தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான்டா, இந்த இப்படி தப்பு பண்ணிட்டு தப்பு வார்த்தை பேசி அடுத்த வாழை அவமரியாதைப்படுத்தி. ஐயோ பாவம், இந்த வார்த்தை இந்த மாதிரி கூட இந்த வார்த்தை பேசி இப்பேற்பட்டதான ஒரு பெரிய கொடுமைக்கு இவன் ஆளாகணும்னு அவனை பார்த்து ஐயோ பாவம்னு நினைக்கணும்னார் சுத்தராம் அனுகம்பேத அப்படின்னு. ஆனால் நாம் அனுகம்ப பண்ணுறோம் இருக்கட்டும், இருந்தாலும் அவனுக்கு உண்டான நிலைமை நரகத்துக்குன்னா கொல்லி போட்டுக்கிறான் தனக்கே கொண்டு போய். ஆனா அது வெய்யறதுன்றது சில பேருக்கு சுவாவமா இருக்கு, அதை வாசிச்சு அவ வெய்யறா அவ பத்திரிக்கை நடத்துறான்னா அதை வாசிச்சு அதுக்காக ரொம்ப புலகாங்கிதப்பட்டு போறது அப்படின்னு அதுவும் சில பேர் இருக்கா. இப்ப என்னன்னா பாபத்துக்கு மேல மேல அபிவர்த்தனமா இருக்கு, இப்படி ஒருத்தர் இருக்கிறதுனாலே பல பேருக்கும் நரக பிராப்திக்கு காரணமா இருக்கு. சரி, ஈஸ்வரன் லீல. இப்போ எடுத்த விஷயம், அந்த சுவாமி நாச்சியார் கோவில் இருந்தவர், ஆச்சாரியால் அவர்கிட்ட அபச்சாரப்படுறவாவா. ஆனால் இருந்தாலும் தேரவிந்துராண்டவன் நாச்சியார் கோவிலுக்கு இருக்காருன்னு உடனே அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துடுத்து. தேரவிந்துராண்டவன் தான் ரொம்ப வசதி, மற்றவா மாதிரி கிடையாது, மற்ற சாமியார் மாதிரி கிடையாது, மற்ற சுவாமிகள் மாதிரி கிடையாது. அவன் பரநியாசம் பண்ணி வச்சார்னா ஆத்மாவுக்கு மோட்சம் சித்தம், அதனால ஆண்டவன் கிட்ட போய் பரநியாசம் பண்ணிக்கலாம்னு வந்துட்டார் அவர். அவர் அவர் நல்ல ஜெகத் பிரசித்தம், சுவாமிகளை வெய்யறதுலையும் ஆச்சாரியால வெய்யறதுலையும் நல்ல ஜெகத் பிரசித்தமான ஆசாமியும் அவர். அவர் வந்து சரணாகதி பிரார்த்திச்சா அன்னைக்கு ஏகாதசி, மத்தியானம் 12 மணிக்கு மேலே வந்திருக்காரு அவர். திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு போல இருக்கு. 12 மணிக்கு மேலே வந்திருக்கார். வந்து தேவேந்திர ஆண்டவனிடத்துல சரணாகதி பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறதா சொல்லி கைங்கரிய பொறால் கிட்ட சொல்லியிருக்கார். அந்த கைங்கரிய பொறால் போய் தேவேந்திர ஆண்டவன்கிட்ட, இந்த பாவி வந்திருக்கான், அவன் வெய்யாத பெருமாள் கிடையாது, வெய்யாத பாகவதால் கிடையாது, அவனுக்கெல்லாம் சரணாகதியாக பண்ணிக்கக்கூடாது, ஆண்டவன் மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு தடுத்தா. அப்போ ஆண்டவன் சாதிச்சாச்சு, இந்த ஆசிரமத்தில் மூணே மூணு தான் முக்கியமான விஷயம், திருவஷ்டாட்சரம், துவயம், சர்மஸ்லோகம். இது மூணுத்தில் என்ன தாத்பரியம்னா, சரணாகதி இன்னாருக்கு கிடையாதுன்னு கிடையாது. இந்த மூணில் இருக்கிற வார்த்தை எல்லாருக்கும் சரணாகதி உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. இதை தவிர இந்த ஆசிரமத்தில் வேறு பேச்சு தேவையில்லை. என்னை பெருமாள் எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்கார் ஆச்சாரியனா? சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் என்னை ஆச்சாரியனா உட்கார வச்சுருக்கார். ஆச்சுன்னு வரோம், கூட்டுன்னு வாங்குவோம் அவனை அப்படின்னு. அப்புறம் வந்தார் அவர், ஆண்டவன் ரொம்ப விசுவாசமாக சரணாகதி பண்ணி வச்சாச்சு, அவரும் ரொம்ப விசுவாசமாக சரணாகதி ஆச்சு, சிவாதீர்த்தெல்லாம் வாங்கிட்டார், பாதுகையெல்லாம் சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் புறப்பட்டார். அப்போ ஆண்டவன் சொன்னார், இவா இவாள்லாம் பசி தாங்க மாட்டா, இந்த காலத்து மனுஷா ஏதாவது இருக்காடா உள்ள, இருந்தால் அவனுக்கு கொடுங்க, பாவம் சாப்பிடட்டோம் அப்படின்னார். ஏகாதசி அன்னைக்கு உப்மா பண்ணியிருக்கா, ஜீரா கொஞ்சம் கொண்டு இருந்துடும், உப்மாவும் ஜீராவும் இருக்கு அடியேன் அப்படின்னா, சரி கொடுங்க சாப்பிட்டுட்டு போகட்டும்ப்பா, பழக்கம் இல்லாதவா உபவாசம் பழக்கம் இல்லாதவா என்று சொல்லி அனுப்பிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டார். சாப்பிட்டு ஆற்றுக்கு போனார், ஆற்றுக்கு போனால் படுத்துட்டார். படுத்துட்டா 5 நிமிஷத்தில் பரமபதிச்சுட்டார் அவர். அப்போ பரமபதிச்சார்னு செய்து கேட்டு அப்புறம் வந்து சொன்னான், யாரோ வந்து சொன்னான், மத்தியானம் வந்து சரணாகதி பண்ணிட்டு போனாரே அவர், சரணாகதி பண்ணிட்டு ஆற்றுக்கு போனா விட்டு பரமபதிச்சுட்டார் அப்படின்னு. இதுக்காக எல்லாரும் நினச்சிக்க வேண்டாம், சரணாகதி பண்ணால் உடனே பரமபதிச்சுருவான், அந்த மாதிரிலாம் யாரும் பரமபதிக்க மாட்டா, அந்த மாதிரி யாரும் ஆறுதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு பிராப்தி இருக்குச்சே, அவள் பிராப்திக்கு முன்னாடி சரணாகதி என்று, அது பெரிய ஒரு அதிருஷ்டம். அது அந்த அதிருஷ்டம் யாரோ ஒரு கோடியில் லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கும். அதனால் சரணாகதி பண்ணால் அப்போ உடனே பிராப்தி வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் யாரும் இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை ஆதரிக்க மாட்டான்றது பெருமாளுக்கே தெரியும். அதனால பெருமாள் அந்த மாதிரிலாம் செய்யறது கிடையாது. ஏதோ தேகாவதானேமான் தத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படின்னு சொல்லி, எப்போ யதாவத்தான சரீர அவசானம் உண்டோ, எப்போ யதாவத்தா சரீரம் முடியுமோ அப்போத்தான். அதனால க்ரமேண தான், உடனே பார்த்தா சரணாகதி பண்ணால் அடுத்து 5வது நிமிஷத்துலேயே மோட்சம் அப்படின்றதெல்லாம் பயமெல்லாம் ரொம்ப அனாவசியமான பயம் அது. சில பேருக்கு அந்த பயம் உண்டு, சரணாகதி பண்ணால் நமக்கு சீக்கிரம் பெருமாள் திருவடி சேர்த்துருவாரோ அப்படின்னு பயம் உண்டு. அந்த மாதிரி பயப்படுறது ரொம்ப அசாஸ்திரியம் அது. அந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லலை எங்கேயும். என்ன கேட்டுக்கிறோமோ அதே போல, ஏதோ தேகாவசானேமான் தொத்பாதம் பிராபய சுயம்னு கேட்டுண்டா, சரணாகதிக்கு பலன் என்னென்னா இந்த நில் இன்று நாளைய நில் நாளை நிறவு. கேட்குற டயத்துக்கு அந்த செகண்டுக்கு, அந்த செகண்டில் பெருமாள் அப்படி சங்கல்பிச்சுவர். எந்த செகண்டு வேணும் மோட்சம்னு கேட்குறோமோ அந்த செகண்டு. அதனால பொதுவாக சம்பிரதாயத்தில் தேகாவசானம் தான் கேட்கறது. அதே போல தேகாவசானத்தில் அவருக்கு 5 நிமிஷம் தேகாவசானம் ஆயிடுத்து. ஆண்டவன் அன்னைக்கு ரொம்ப கண்ணீர் விட்டு கதறினாராம். உண்மையா, ஐயோ அந்த ஆத்மாவை நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும். இதே போல பெரியாண்டவனுடைய சரித்திரத்தில் உண்டு. பெரியாண்டவன் ஒருத்தருக்கு ஆட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னார் அவர். அவர் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னால் அன்னைக்கே பரமிச்சுட்டார் அந்த மனுஷன், போயிட்டார் அவர். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாராம் பெரியாண்டவன். ஜோ வந்து கேட்டானே, இந்த ஆத்மாவை நாம மாட்டேன்னு சொல்லிட்டோமே, என்ன ஆச்சோ, எங்கே போச்சோ அந்த ஆத்மா, இனிமேல் என்னைக்கு அது வைஷ்ணவனாக பிறந்து ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு என்னைக்கு அது மோட்சத்துக்கு போக போகிறது, என்னாலும் கெட்டு போச்சு அந்த ஆத்மா அப்படின்னு. அதனால் அது வரைக்கும் எப்பவும் நாளைக்கு வா, அப்போ சேதுவுக்கு போயிட்டு வா, திருவேந்திரபுரத்தில் இந்த மலை உற்சவத்தை சேவிச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்லி அப்படி என்று கொஞ்சம் நாள் தள்ளுவார். அவளுக்கு விசுவாசம் இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்ப்பார் பெரியாண்டவன். அதுக்கப்புறம் பரீட்சையே பண்ணுறதில்லைன்னு, யார் வந்தாலும் வந்தபோதே பெருமாள் அனுப்பிச்சு தான் வராவா. அதனால இருந்த நிலையிலே என்ன பாபம் இருந்தாலும் எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கிறதுக்கு சர்வேஸ்வரன் உண்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பெரியாண்டவன் பண்ணம் பண்ணி வைக்க ஆரம்பித்தார் சரணாகதி. அதனால கேட்டால் கேட்ட உடனே பண்ணிவிடுவார். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சு அனுப்பிச்சுடுவார். அது தேரந்துராண்டவன் இந்த சந்தர்ப்பத்தில் பண்ணி வச்சுட்டார். பண்ணி வச்சுட்டு அவரை போயிட்டார்னு தெரிஞ்ச போது ரொம்ப பாவம் அழுதுட்டாராம். அந்த ஆத்மாவை நல்ல காலம் உங்கள் வார்த்தையை கேட்காம பண்ணாதே பண்ணாதேன்னு சொன்ன உங்கள் வார்த்தையெல்லாம் கேட்கும், பாதுகா தேவி தான் நல்ல புத்தி கொடுத்தா, பாதுகா தேவி தான் நல்ல புத்தி கொடுத்தா அப்படின்னு அப்படியே தலையில தலையை கையால் அப்படி அப்படியே தொட்டு தொட்டு அப்படியே பாதுகா தேவி தான் நல்ல புத்தி கொடுத்தா அப்படின்னு கையால் தலையை தொட்டு தொட்டு சிரசில் அது மாதிரி பண்ணி பாவம் ஆண்டவன் அழுதார் அப்படின்னு சொல்லுவா. அந்த சிஷ்ய கிருபை அவனிடத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பார்க்கறது நம்ம வேலை இல்லை, அந்த தோஷத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அதனால அடுத்தவாளுடைய தோஷத்தை பார்க்கறதுக்கு நாம் என்ன என்று எது எதுவா இருந்தாலும் நல்ல புத்தி பாதுகா தேவி கொடுக்குறா, பாதுகா தேவி கொடுக்குறான்னு. பாதுகா தகசரத்துல அவ்வளோ ஒரு பாதுகா தேவியினிடத்துல சதா பக்தி, பெரியாண்டவன் மாதிரி இவருக்கு ஆச்சாரியனான பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் அவர் பாதுகையினிடத்திலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அதனால தான் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் திருநாமமே சாத்தினார் பெரியாண்டவன். அது அந்த பாதுகா பக்தி தேரவிந்திராண்டவனிடத்துல பிரத்யக்ஷம். அதனால தேரவிந்திராண்டவன் பாதுகா தகசனம் அச்சு போடணும் அப்படின்னு அச்சு போட்டார். அவர் ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அச்சு போட்டார். 1907 ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அச்சு போட்டார். பூர்வாச்சாரிய வியாக்கியானம், பரத்வாஜ் ஸ்ரீனிவாசாச்சாரிய வியாக்கியானம் அதோடு சேர்த்து எல்லாம் போட்டார் அவர். அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தா விட்டு பாதுகா சகசரத்துக்கு சொந்த வியாக்கியானமா அந்த வியாக்கியானத்தை அச்சு போட்டார். இருந்து அரியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது. பிரகிருதம் ஆண்டவருடைய சஷ்டியத்துவ பூர்த்தி சமயத்துல பாதுகா சகசர வியாக்கியானம் தேரவிந்தூர் ஆண்டவர் வந்து மீண்டும் அச்சு போடும்படியா ஏற்பட்டது. அப்போ இருந்த ஸ்ரீகாரியம் அந்த பொறுப்பை அடியானிடத்துல கொடுத்தார். அது 1995. அப்போ அது பெரிய பாக்கியமாக அடியான் அந்த பாதுகா சகசரத்தை அது ப்ரூஃப் திருத்தி அது 2 வால்யூமாக நம்ம ஆசிரமத்தில் அப்போ வெளியிட்டாச்சு. அது அந்த 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 பதிப்பு இப்போவும் கிடச்சிட்டு இருக்கு ஆசிரமத்தில். இப்போ கிடைக்கிற பதிப்பு அதுதான், அது 2 வால்யூமாக அப்போ 1995 வெளியிட்டது. தேரவிந்தூர் ஆண்டவரின் வியாக்கியானம் நாகராட்சர பதிப்பு. அது எனக்கு பாதுகையினிடத்துல பாதுகா சகசரத்துல பாதுகையினிடத்துல அப்படி ஒரு ஒரு பெரிய கைங்கரியமாக இப்போ 1995 கிடைச்சிது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அப்புறம் ரங்கநாத பாதுகையே பார்த்துக்கும்படியா அதுக்கு சம்பாதகர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக 1995-96 ரங்கநாத பாதுகா சம்பாதகராக ஒரு கைங்கரியம். திருக்குழந்தாண்டவன் ஆரம்பித்த பத்திரிகை திருக்குழந்தாண்டவன் ரொம்பவும் பரிசிரமப்பட்டு எத்தனை சஞ்சாரத்திலும் எத்தனை காடு மேடு மலை மழை பனி எல்லாத்துலேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் பாதுகா சரியாக அது அச்சாருதா வெளிவருதா வியாசங்கள்லாம் வருதா அப்படின்னு அந்த சிந்தனையோடையே அந்த பாதுகையை நடத்தியாச்சு. அதனால ஆச்சாரியன் நடத்தின பாதுகையை அடியேன் நம்மாலே முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைங்கரியம் தொடர்ந்து நடத்தணும். எப்படியும் மனுஷால் இருப்பா, யாராவது நடத்துவா, ஆனால் இருந்தாலும் அடியனுக்குன்னு தானே பிராப்தமாகி அந்த கைங்கரியத்தை நடத்தணும்னு ஆசையினால இப்போ 16 வருஷமாக அதை அடியேன் நடத்தின்னு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, பாதுகா தேவி நடத்திக்கிறான்னு சொல்லணும். அதில் பாதுகா சகசரத்துக்கு கடைசியில் கொஞ்சம் 100 ஸ்லோகங்களுக்கு தேரவிந்தூர் ஆண்டவன் வியாக்கியானம் கொஞ்சம் விட்டு போச்சு, பண்ண முடியல. அப்போ திருமேனி திடீர்னு பரம வச்சுட்டார் தேரவிந்தூர் ஆண்டவன். அதனால அப்போ அதுக்கப்புறம் நம்ம இவர் ஆக்கூர் ஆண்டவன் அதை பூர்த்தி பண்ணி ஆச்சாச்சு. ஆனால் அச்சாரத்துக்கு முன்னாடியே தேரவிந்தூர் ஆண்டவனோட காட்டினர் அது. ஆனால் இந்த மாதிரி இந்த ஆக்கூர் ஆண்டவன் தேரவிந்தூர் ஆண்டவனாலே முடியாமல் போன போது, முடியாமல் போகிறதுன்றது அசக்தினால இல்லை, ஏதோ காரியக்காரங்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் முடியாது, இனிமேல் முடியாது போல இருக்குன்னு அவருக்கே தேரவிந்தூர் ஆண்டவனுக்கே திருவள்ளப்பட்டாச்சு. ஆக்கூர் ஆண்டவனை நியமித்தாச்சு, ஆக்கூர் ஆண்டவன் எழுதி காட்டியாச்சு, அதை கடாட்சிச்சாச்சு, நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் அச்சும் போட்டாச்சு. அது தேரவிந்தூர் ஆண்டவன் அப்படி எழுதி இருக்குச்சே தான் திடீர்னு தான் திருநாட்டுக்கு எழுதிவிட்டார். இந்த ஆவணி மாதத்தில், ஆடி மாதத்தில், ஆடி மாதத்தில் கிருஷ்ண பஞ்சமியில் காஞ்சிபுரத்தில் திடீர்னு தான் திருநாட்டு வள்ளியாச்சு. ஆனால் தேரந்துராணுவனை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். இந்த பாதுகா சகஸ்திரத்தில் எப்படி பரதாழ்வானை பற்றி சொல்லச்சே, பரதாய பரண்ணமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜாம் யது பக்னிமசேஷதம் பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று. அதுபோல அந்த பரதன் போல தேரவிந்தூர் ஆண்டவன், பரதன் பாதுகா பாதுகையினிடத்துல பரிபூர்ணமான விசுவாசத்தோடே பாதுகைகள் தனக்கு நேரடியாக மானசிகமான உத்தரவுகளை தருவதாயும் அந்த உத்தரவு பிரகாரம் ராஜ்யம் பண்ணதாயும் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் சேவிக்கிறோமோ அதே போல பூர்வாச்சாரிய பாதுகைகள் வழுத்தூராண்டவன் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் பிரியாண்டவன் சின்னாண்டவன் காலந்தேத்தியா அஞ்சு பாதுகைகளை ஆராதனை பண்ணுச்சே அந்த அஞ்சு பாதுகைகளுடைய மானசீகமான உத்தரவு தான் நம்முடையதான இந்த சன்னியாச வாழ்க்கை, அதுதான் பாதுகா சாம்ராஜ்யம், அதுதான் ஆண்டவனாசிரமம் என்று அதை மானசீகமாக பாவிச்சுண்டு பேசுவார், பாதுகைகளோடு பேசுவார். திருக்குணந்தாண்டவன் சாதிச்சாச்சு, அவர் திருவாராதனை பண்ணுச்சு, லேசா கதவையோ இல்லைன்னா திரையோ போட்டுண்டு திருவாராதனை பண்ணியாகும். அப்போ உள்ள சத்தம் கேட்கும், பேச்சு குரல் கேட்கும், பாதுகாச்சாரியால் திரண்டுராண்டவனோடே பேசுவா பேச்சு குரல் கேட்கும்னு சாதிச்சாச்சு. இந்த மாதிரியாக ரொம்ப பரிபூர்ணமான பாதுகா பக்தி. அதனால நம்ம ஆசிரமத்துக்கு பாதுகைகள் தான் சின்னம், பாதுகைகள் தான் ரக்ஷணம் என்று பாதுகைகளை சின்னமாக்கியாச்சு. இப்போ நம்ம ஆசிரமத்தில் ஆசிரமத்துக்கு சின்னம்னா பாதுகைகள் தான். அந்த பாதுகைகளை இந்த மாதிரி சின்னமாக்கி இதுதான் நமக்கு ரக்ஷணம், இதுதான் நமக்கு சொத்து ஐஸ்வர்யம் என்று அதை தேரந்துராண்டவன் தான் அதை உண்டாக்கியாச்சு. இப்படி தேரந்துராண்டவனுடைய பிரபாவம் அபாரம். முக்கியமாக தேரந்துராண்டவனை பற்றி சொல்லச்சு, அவருடைய சிஷ்யரான வி கே ராமானுஜாச்சாரை பற்றி சொன்னால் தான் தேரந்துராண்டவனை பற்றி சொன்னதாக ஆகும். ஆனால் இன்றைக்கி அவகாசம் இல்லை, இது பூர்த்தி ஆயிடுத்து, நேரம் ஆயிடுத்து. அதனால் அடுத்த வாரமும் கொஞ்சம் தேரந்துராண்டவனை பற்றி சொல்லிவிட்டு மேலாக்குராண்டவனை பற்றி அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அடியந்தாசன் சுவாமி, ஆச்சரியமான சரித்திரம். அடியன், ஆச்சரியமான சரித்திரம். அடுத்த அடுத்த வாரத்துக்கு காத்துட்டு இருக்கோம் அடியன். அடியன்.